ಅನರ್ಪಿತ ಚರೀಂ ಚಿರಾತ್ ಕರುಣಯಾವತೀರ್ನ ಕಲೋ ಸಮರ್ಪಯಿತುಂ ಉನ್ನತೋಜ್ವಲ ರಸಾಂ ಸ್ವಭಕ್ತಿ ಶ್ರಿಯಂ ಹರಿಪುರಟ ಸುಂದರ ದ್ಯುತಿ ಕದಂಬ ಸಂದೀಪಿತ ಸದಾ ಹೃದಯ ಕಂದರೆ ಸ್ಫುರತು ವಸಚಿನಂದನ ಅನರ್ಪಿತ ವಳಂಗಾದ ಚರೀಂ ಇದಕ್ಕು முன்னர் ಚಿರಾತ್ ನೀண்டகாலமாக கருணையாம் காரணமற்ற கருணையால் அவதீர்ணஹ அவதரித்தார் கலௌ கலியுகத்தில் சமர்ப்பயுதம் வழங்குவதற்காக உன்னத உயர்ந்த உஜ்வல ரசாம் மாதுரிய ரசம் ஸ்வபக்தி அவருடைய சுய சேவையின் ஸ்ரீயம் பொக்கிஷம் ஹரிஹி பரமபுருஷர் புரட்ட தங்கத்தை விட சுந்தர மிக அழகான த்யுதி பிரகாசமிக்க கதம்ப கூட்டத்துடன் சந்தீபிதா ஜொலிக்கின்ற சதா எப்போதும் ஹிருதய ஹிருதய கந்தரே இதயத்தின் மையப்பகுதியில் ஸ்புரத்து அவர் தோன்றட்டும் வஹ உம்முடைய சச்சினந்தனஹ தாய் சச்சியின் மகன் மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தேவித்ராச பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீமதி சச்சிதேவியின் மகனாக அறியப்படும் உளுமுதற் கடவுள் உங்களது இதயத்தின் மையப்பகுதியில் திவ்யமாக நிலை பெறட்டும். உருக்கிய தங்கத்தின் பிரகாசத்துடன் எந்த ஓர் அவதாரமும் இதற்கு முன்பு வழங்காத பக்தி தொண்டின் மிக உயர்ந்த உறவாகிய ஸ்ரீமதி சச்சிதேவியின் மகனாக அறியப்படும் முழுமுதற் கடவுள் உங்களது இதயத்தின் மையப்பகுதியில் திவ்யமாக நிலை பெறட்டும். உருக்கிய தங்கத்தின் பிரகாசத்துடன் எந்த ஓர் அவதாரமும் இதற்கு முன்பு வழங்காத பக்தி தொண்டின் மிக உயர்ந்த உறவாகிய உன்னதமான மாதுரிய ரசத்தை வழங்குவதற்காக அவர் தனது காரணமற்ற கருணையினால் கலியுகத்தில் தோன்றியுள்ளார். இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீல பிரபுபாதர் மிக குறுகிய பொருளுரை, அதாவது ஒரே ஒரு வரியில கொடுத்திருக்கார், அதை படிக்கலாம். இது ஸ்ரீல ரூபகோஸ்வாமியினால் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்ட நாடகமான விதக்த மாதவத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ளதாகும். இந்த ஸ்லோகம் ரூபகோஸ்வாமியினுடைய விதக்த மாதவத்திலையும் இருக்கு, அதே மாதிரி சுரூப் தாமோதர் கோஸ்வாமியினுடைய குறிப்பிலையும் இருக்கு. இந்த ஸ்லோகம் சைத்தன்ய சரிதாமிரதத்தினுடைய ஆதிலீலையின் மூன்றாவது அத்தியாயத்திற்கு அடிப்படையாக விளங்குது. அதே மாதிரி இது முதல் அத்தியாயத்தில் நான்காவது ஸ்லோகமாகவும் வருது. முதல் அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் சைத்தன்ய சரிதாமிரதத்தினுடைய ஆதிலீலைக்கு ஏறக்குறைய ஆதிலீலை முழுக்க அந்த ஸ்லோகங்கள் அடிப்படையாக விளங்குது. அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கான விளக்கங்களைத்தான் ஒவ்வொரு அத்தியாயமாக கொடுத்துட்டு வர்றார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. நம்ம முன்னாடி ஒரு வகுப்பில் சைத்தன்ய மகாபிரபு தோன்றினதற்கான அந்தரங்க காரணங்களை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த சைத்தன்ய சரிதாமிரதம் ஆதிலீலையின் 4வது அத்தியாயத்தில் விளக்குறார். அது சைத்தன்ய சரிதாமிரதம் ஆதிலீலை முதல் அத்தியாயத்தினுடைய 5-6 ஸ்லோகங்கள். அந்த 2 ஸ்லோகங்களை அவர் 4வது அத்தியாயத்தில் விளக்கினார். அதற்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்லோகம், அதாவது 4வது ஸ்லோகம், ஆதிலீலை முதல் அத்தியாயத்தினுடைய 4வது ஸ்லோகம் ஆதிலீலையில 3வது அத்தியாயத்தில் முழுக்க விவரிக்கப்படுது. ஆதிலீலையினுடைய முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம் அந்த முதல் அத்தியாயத்தினுடைய இதர பகுதிகளில் விளக்கப்படுது. 2வது ஸ்லோகம் எளிமையான ஒன்று, அதற்கு குறிப்பிட்ட விதத்தில் பெரிய விளக்கம் அவர் கொடுக்கல, ஏன்னா அதுவும் அந்த முதல் அத்தியாயத்தினுடைய இறுதியில் அவர் சுருக்கமாக கொடுத்துட்றார். முதல் அத்தியாயத்தினுடைய 3வது ஸ்லோகம் சைத்தன்ய மகாபிரபுவை சாக்ஷாத் கிருஷ்ணர் அப்படின்னு எடுத்துரைக்கக்கூடியது. அந்த ஸ்லோகத்தை சைத்தன்ய சரிதாமிரதத்தினுடைய 2வது அத்தியாயத்தில் முழுமையாக விவரிக்கிறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. இந்த ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஸ்லோகம், அனர்பித்த செழியும் சிராத் கருணையா அவதீர்ணக்கலோ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஸ்லோகம், இது சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றினதற்கான வெளிப்புற காரணத்தை எடுத்துரைக்குது. சைத்தன்ய மகாபிரபு தோன்றினதுக்கான வெளிப்புற காரணத்தை எடுத்துரைக்குது. அது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமினால் ரொம்ப விரிவாக இந்த 3வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நான் மறுபடி அந்த ஸ்லோகத்தோடு சம்மந்தப்படுத்தி முதல்ல இதை விளக்குறேன். அனர்பித்த சரிம் சிராத் கருணையா வதீர்ணா கலாவ். அனர்பித்த சரீம், இதற்கு முன்ன யாருமே கொடுக்காத ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்காக தன்னுடைய கருணையினால அவதாரம் பண்ணியிருக்கிறார் கலியுகத்துல. சமர்ப்பயுதும் உன்னதோஜ்வல ரசாம் ஸ்வபக்தி ஸ்ரீயம். அவர் தோன்றி என்ன கொடுக்கிறார், இருக்கிறதுலே மிக உயர்ந்த உன்னத உஜ்வல ரசம், மாதுரிய ரசத்தை வழங்கறதுக்காக அவர் தோன்றி இருக்கிறார். சமர்ப்பயுதும் உன்னதோஜ்வல ரசம் ஸ்வபக்தி, ஸ்வபக்தினா அவருக்கான சொந்த பக்தியை கொடுக்கறதுக்காக. ஸ்ரீயம், ஸ்ரீயம்னா பொக்கிஷம், அவ்வளோ ஒரு மிக உயர்ந்த பொக்கிஷம் போன்ற ஸ்வபக்தியை கொடுக்கறதுக்காக அவர் அவதரிச்சிருக்கிறார். ஹரி, ஹரினா கிருஷ்ணர் பரமபுருஷர். எப்படி வந்திருக்காருனா, புரட்ட சுந்தர த்யுதி. புரட்ட சுந்தரனா உருக்கிய தங்கத்தை போன்ற அழகிய திருமேனியோட த்யுதி அப்படின்னா பிரகாசம், அந்த ஒரு மேனி திருமேனியோட அவர் வந்திருக்கிறார். கதம்ப சந்தீபிதஹ, கதம்ப அப்படின்னா கூட்டம், கூட்டத்தோட வந்திருக்கிறார் அவர். கதம்ப கூட்டத்தோட வந்திருக்கிறார், தனியாக வரல. சந்தீபிதஹ ஜொலிக்கிறார் எல்லா கூட்டத்தோட சேர்ந்து. அத்தகைய சைத்தன்ய மகாபிரபு சதா எப்போதும் ஹிருதய கந்தரே, ஹிருதயத்தினுடைய ஆழத்தில் அல்லது ஹிருதயத்தினுடைய உள்ள அடி ஆழத்தில் ரொம்ப கவனமாக ஸ்புரதூபா சச்சிநந்தனாக அப்படி அவதரிக்கக்கூடிய அந்த சச்சிநந்தனார் நம்மளுடைய, அதாவது அவர் ஆசி கொடுக்கிறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அல்லது ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி இவங்க எல்லாருமே இந்த ஸ்லோகத்தை உபயோகிச்சிருக்காங்க. அவங்க நமக்கு சொல்கிறாங்க, நமக்கு ஆசி கொடுக்குறாங்க, உங்களுடைய இதயத்தில், இதயத்தினுடைய ஆள் மனதில், இதயத்தினுடைய ஆழத்தில் சச்சிநந்தனரான அத்தகைய பகவான் இடம்பெறட்டும் அப்படின்னு. இப்போ இதில் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்திருக்கான காரணமாக என்ன சொல்லப்படுது, அவர் உஜ்வல ரச, உன்னதமான உஜ்வல ரசத்தை எல்லோருக்கும் வழங்குவதற்காக கருணையுடன் அவதரித்திருக்கிறார். இது அவர் அவதரித்ததற்கான வெளிப்புற காரணம். அவர் அவதரித்ததுக்கான அந்தரங்க காரணம் நம்ம முந்தின வகுப்புல விரிவா பார்த்தோம். அவர் எந்த ஒரு தெய்வீக ரசத்தை, எந்த ஒரு தெய்வீக இன்பத்தை, எந்த ஒரு தெய்வீக பிரேமையை ஸ்ரீமதி ராதாராணி அனுபவிக்கிறாங்களோ அந்த பிரேமையை தான் அனுபவிக்கும் பொருட்டு மறு நிலையில இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவர் தானும் ஒரு பக்தராக ஸ்ரீமதி சச்சிதேவி ஸ்ரீமதி ராதாராணியினுடைய மேனி நிறத்தை தாங்கி சச்சிதேவியின் மைந்தனாக அவதரித்தார். இங்க இந்த வெளிப்புற காரணம் சொல்லப்படுது. இதை நம்ம விரிவா பார்க்கலாம். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய இந்த வெளிப்புற காரணத்தை விளக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ண அவதாரத்தை பற்றி சில விஷயங்களை எடுத்துரைக்கிறார். பகவான் கிருஷ்ணர் விரஜேஸ்வர குமார, அதாவது நந்த மகாராஜருடைய பையன், விருந்தாவனத்தினுடைய மன்னர், அவருடைய மகனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அவர்தான் பரமபுருஷர், அவர்தான் பூர்ண பகவான். பூர்ண பகவான் கிருஷ்ண விரஜேந்திர குமார் கோலோகே விரஜேர சகா நித்திய விஹார். அவர் என்ன பண்றாரு, கோலோகத்துல தன்னுடைய சகாக்களோடு இணைந்து நித்தியமா லீலைகளில் ஈடுபட்டு இருக்கிறார். அந்த பகவான் சில நேரத்துல இந்த உலகத்துல அவதரிக்கிறார். எப்ப வர்றார் அப்படின்னா, பிரம்மாவோட பகல்ல ஒரு நாள்ல தன்னுடைய லீலையை வெளிப்படுத்துறதுக்காக இந்த உலகத்துல அவர் தோன்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது, பிரம்மாவினுடைய பகல்ல ஒரு நாள்ல வரார் அப்படிங்கிறது. சக்தியுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், கலியுகம், இந்த நான்கும் இணைந்தது ஒரு திவ்ய யுகம் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லது சத்துர்யுகம், அந்த நான்கு யுகங்களும் சேர்ந்தது ஒரு திவ்ய யுகம். இந்த மாதிரி 71 திவ்ய யுகம் சேர்ந்தது அப்படின்னா ஒரு மன்வந்தரம். 14 மன்வந்தரங்கள் சேர்ந்ததுன்னா பிரம்மாவினுடைய ஒரு பகல். இதுல இந்த 14 மன்வந்தரத்தை ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மனு ஆட்சியாளராக இருக்கிறார். அதுல 7வது மனு இப்ப இருக்கிறார். இப்ப 7வது மனுவினுடைய ஆட்சி போயின்னு இருக்கு. அவருடைய பேர் வைவஸ்வத மனு. வைவஸ்வத மனு அல்லது விவஸ்வானுடைய மகன் அவர், அதனால அவருக்கு வைவஸ்வத அப்படின்னு பெயர் இருக்கு. வைவஸ்வத மனுவினுடைய ஆட்சி காலம் தற்போது போயின்னு இருக்கு. இந்த வைவஸ்வத மனுவினுடைய ஆட்சி காலத்துல 27 திவ்ய யுகங்கள் கழிஞ்சிருக்கு. 71 திவ்ய யுகங்கள் சேர்ந்தது ஒரு மனுவினுடைய ஆட்சி காலம், அதுல 27 திவ்ய யுகங்கள் கழிஞ்சிருக்கு. இப்போதைக்கு இந்த 14 மனுக்களை பார்த்தோம்னா, ஸ்வயம்பு மனு அவர் தான் ஆரம்பத்தில் வர்றார், ஸ்வயம்புவ மனு. அதுக்கப்புறம் இதர பல்வேறு மனுக்கள்லாம் இங்கே ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய பொருளுரையில் கொடுக்குறார். அதுவும் இல்லாமல் ஸ்ரீமத் பாகவத்லையும் நீங்கள் படிச்சிருக்கலாம் இந்த 14 மனுக்கள். இருபத்தி ஏழு திவ்ய யுகம் கழிஞ்சதுக்கப்புறம் 28வது திவ்ய யுகம் வரும்போது அதில் வரக்கூடிய துவாபர யுகத்தினுடைய இறுதியில் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய விரஜதாமத்தில் என்னெல்லாம் அவருடைய உபகரணங்களாக இருக்கோ, அவரோடு என்ன விஷயங்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டதாக இருக்கோ, அவரோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரோட சேர்ந்து ஸ்வயம் இந்த உலகத்தில் அவதரிக்கிறார். அதாவது கிருஷ்ணர் அவருடைய பக்தர்களோட அவருடைய தாமத்தை அப்படியே இங்கே ஒரு மாதிரியாக கொண்டு வர, கிருஷ்ணருடைய கோலோக விருந்தாவனத்திற்கும் அவர் இந்த பூமியில் அவதரிக்கும் போது இருக்கக்கூடிய பிரதேசத்திற்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அப்படி அவர் வரும்போது அவர் தன்னுடைய பக்தர்களோடு பல்வேறு ரசங்களை வெளிப்படுத்துறார். எல்லா ரசங்களையும் அவர் வெளிப்படுத்துறார். அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா தாசிய சக்கிய வாத்சல்ய மாதுரியம் இந்த நான்கு ரசங்களை கிருஷ்ணர் ரொம்ப தாராளமா தன்னுடைய பக்தர்கள்ட்ட வெளிப்படுத்துறார். அவர்கள்ட்டிருந்து அந்த ரச பரிமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அதை அனுபவிச்சுருக்கார் இந்த நான்கு ரசங்கள்ல. இப்படி அங்க விருந்தாவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த தாசிய ரசம், சக்கிய ரசம், மாதுரிய ரசம், வாத்சல்ய ரசம் இந்த ரசங்களோட கிருஷ்ணர்கிட்ட அன்பு பரிமாற்றத்தில் ஈடுபட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படி அவர் எவ்வளவு நாள் தன்னுடைய லீலைய அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரோ அவ்வளவு நாள் தன்னுடைய லீலையை அனுபவிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிடுறார். அப்படி மறைஞ்சிட்டார், தன்னுடைய லீலையெல்லாம் முடிச்சுட்டு கிருஷ்ணர் ஆன்மீக உலகத்துக்கு மறுபடியும் திரும்பி போயிட்டார். அப்படி திரும்பி போயிட்டு அவர் யோசிக்கிறார், சிரகாலே நாகி கரி பிரேம பக்தி தான் பக்தி பினா ஜொகத்தேர நாகி அபஸ்தான். அவர் நினைக்கிறார், இதுநாள் வரைக்கும் நான் உலகவாசிகளுக்கு இந்த பிரேம பக்தி அப்படிங்கிற தானத்தை கொடுக்கல. கிருஷ்ணர் வந்து பிரேம பக்திய வெளிப்படுத்தினார், பிரேம பக்தியினுடைய ரசத்தை அனுபவிச்சார், ஆனா அந்த பிரேம பக்திங்கிற தானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கல. அப்படி கொடுக்காதனால அவர் அதுக்காக கொஞ்சம் வருத்தப்படுறார். அவர் நினைக்கிறார், இதை நான் கொடுக்கல, அந்த பிரேம பக்தி அப்படிங்கிறது இல்லைன்னா, பக்தி பீனா அது இல்லைன்னா, ஜகத்தேரனாகி அபஸ்தான், இந்த உலகம் இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிரேம பக்தி இல்லை அப்படின்னா இந்த உலகம் இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. எதற்காக இந்த படைப்பு இருக்குதோ அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்கிறதே இந்த இந்த ஜீவன்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே மக்கள் எல்லாரும் பிரேம பக்தியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த பிரேம பக்தி இல்லாத ஒரு உலகம் பலனற்றது, உபயோகமற்றது அப்படின்னு கிருஷ்ணர் நினைக்கிறார். ஏன்னா மக்கள் பிரேம பக்தி இல்லாம மற்ற விதத்துல ஒரு மதிப்பு மரியாதையோட பகவானை வழிபடுறாங்க அப்படின்னா அது அவருக்கு அந்த அளவுக்கு திருப்தி கொடுக்கறது கிடையாது. எல்லாரும் வேத மந்திரங்களை பிரஷ்டமா உச்சரித்து கிருஷ்ணரை அன்போடையும் மதிப்போடையும் மரியாதையோடையும் அவருக்கு பூஜை பண்றாங்க. அப்படி பூஜை பண்றது அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு பூர்ண திருப்தியை கொடுக்கறது கிடையாது. அத்தகைய அன்பு அவர் சரி ஏதோ பண்றாங்க எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான். ஆனா அப்படிப்பட்ட அன்பினால, அதாவது வைதி பக்தியினால, சடங்குகளை அடிப்படையாக வைத்து மதிப்பு மரியாதையோட இருக்கக்கூடிய பக்தியினால விருந்தாவனத்திற்குள்ளார ஒருத்தரால் நுழைய முடியாது. விருந்தாவனத்திற்குள்ளார யாராலையும் உள்ள புக முடியாது. விருந்தாவனத்திற்குள்ளார புகணும் அப்படின்னா அப்போ விரஜவாசிகள் எந்த மாதிரியான பக்தி தொண்டை வெளிப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரியான பக்தி தொண்டை ஒருத்தர் பயிற்சி செய்யணும். அது ராகானுக பக்தி அல்லது ராகாத்மிக பக்தி அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் நினைக்கிறார், ஐஸ்வர்ய ஜானேதே சப ஜகத் மிஸ்ரிதே ஐஸ்வர்ய சித்தலே பிரேமனாகி மோரே பிரீத. ஐஸ்வர்ய ஞானத்தினால இந்த உலகம் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்றாங்க, என்ன மதிப்பு மரியாதையோட வழிபடுறாங்க. அப்படி மதிப்பு மரியாதையோட வழிபடுறாங்கன்னா அத்தகைய பக்தியானது என்னை கவர்றது கிடையாது. ஐஸ்வர்யத்தை நிலை பெற்றிருக்கக்கூடிய பக்தி என்னை கவர்றது கிடையாது, கிருஷ்ணரை கவர்றது கிடையாது, கிருஷ்ணர் இதில் ஆர்வம் காட்டுறது கிடையாது. அதனால அவர் அத்தகைய பக்தியை மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அந்த ஐஸ்வர்ய ஞானம் இல்லாத ஒரு பக்தியை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார், எல்லாருக்கும் வழங்கணும்னு நினைக்கிறார். இந்த பயபக்தியோட மதிப்பு மரியாதையோட செய்யப்படக்கூடிய பக்தியானது, அதாவது ஐஸ்வர்ய ஞானத்தோட செய்யப்படக்கூடிய பக்தியானது ஒருத்தவங்களை வைகுண்டம் வரைக்கும் கொண்டு போகலாம். வைகுண்டத்தில் அது நான்கு விதமான முக்தியை வழங்கலாம். மொத்தம் ஐந்து வகையான முக்தி இருக்கு தெரியுமா என்னென்ன? சாயுஜ்ய, சாயுஜ்ய அப்படின்னா பகவானோட ஐக்கியமாறுது. இதை வைஷ்ணவர்கள் ஏற்கிறது கிடையாது, இதை நிராகரிச்சிடுறாங்க, இது நமக்கு சம்பந்தமே இல்லாது. சாயுஜ்யாவை பக்தர்கள் ஒரு முக்தியாகவே கருதுறது கிடையாது. கைவல்யம் நரகாயதே, அதை வந்து நரக்க மாதிரி கருதுறாங்க பக்தர்கள், அதை ஒரு முக்தியாக கருதுறதே கிடையாது. அதனால அது அவுட் ஆஃப் ஆப்ஷன். மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு வகையான முக்தியை பக்தர்கள் பகவானுக்கு ஐஸ்வர்ய ஜானத்தோட பகவானை வழிபடுறதுனால அடைகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு வகையான முக்திகள் என்னென்ன? சாமீபிய. சாமீபிய அப்படின்னா பகவானோட பக்கத்தில் இருக்கிறது. அப்புறம் சாலோக்கிய, அவரோட லோகத்தில் வசிக்கிறது. அப்புறம் சாஷ்டி, அவருக்கு தகுந்த ஐஸ்வர்யத்தோட வாழ்றது. பகவான் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஐஸ்வர்யத்தோட வாழ்றது. இன்னொன்று சாரூபிய, பகவான் எத்தகைய ரூபத்தோட இருக்காரோ அதே மாதிரி ரூபத்தோட இருக்காரு. இப்படி சாரூபிய, சாமீபிய, சாலோக்கிய, சாஷ்டி அப்படிங்கிற நான்கு வகையான முக்தி ஒருத்தருக்கு பகவானை ஐஸ்வர்ய ஜானத்தோட வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த முக்தி கிடைக்கும். ஆனால் விருந்தாவன வாசிகள் அந்த மாதிரியான முக்தியை எதையுமே ஏற்கிறது கிடையாது. அவங்க இதெல்லாம் எனக்கு எதுக்கு, அவங்க அத்தகைய முக்தியில் ஆர்வம் காட்டுறது கிடையாது. விருந்தாவன வாசிகளை பொறுத்த வரைக்கும் பகவானுக்கு சேவை செய்கிறது தான் அவர்களுக்கு முக்கியம். அவங்க இந்த மாதிரியான முக்தியில் ஆர்வம் காட்டுறது கிடையாது. அதாவது ஐஸ்வர்ய ஞானம் கலக்காமல் கேவல பக்தி, தூய பக்தி, அதில் விருந்தாவனவாசிகள் ஆர்வத்தோடு இருக்காங்க. அத்தகைய பக்தியை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் விரும்புகிறார். அதனால கிருஷ்ணர் நினைக்கிறார், இந்த பிரேம பக்தியை நான் நாம சங்கீர்த்தனத்தோட கொடுக்க போறேன். ஜகதர்ம பிரவர்த்தாயுமு நாம சங்கீர்த்தன் சாரி பாவபக்தி தியா நாஷாமு புவன. இந்த யுகத்திற்கான தர்மமாகிய நாம சங்கீர்த்தனத்தை நானே சுயமாக தொடக்கி வைப்பேன். அன்பான பக்தி தொண்டின் நான்கு ரசங்களை அனுபவித்து உலகினை பரவசத்தில் நான் ஆட வைப்பேன். கிருஷ்ணர் நினைக்கிறார், இந்த யுகத்திற்கான தர்மம் நாம சங்கீர்த்தனம், அதை நானே தொடக்கி வச்சு இந்த மாதிரி காரியத்தை செய்கிறேன். பக்தர்களுடைய மனப்பான்மையை, பக்தர்களுடைய மனோபாவத்தை, ஏன்னா ஒரு பக்தனாக இருந்தால்தான் பக்தியை மற்றவர்களுக்கு கற்றுத்தர முடியும். பக்தனாக இல்லாட்டி பக்தி யாராலையும் கற்றுத்தர முடியாது. அதனால கிருஷ்ணர் நினைக்கிறார், நான் பக்தியினுடைய மனோபாவத்தை ஏற்றுக்கொள்வேன். ஒரு பக்தனுடைய மனோபாவத்தை ஏற்றுக்கொண்டு பக்தி தொண்டை நானும் பயிற்சி செய்து மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுப்பேன். சைத்தன்ய மகாபிரபு சாரி கிருஷ்ணர் நினைக்கிறார், அப்பனே நாக்கையிலே தர்ம சிக்கான் ந ஜாய் எய்த சித்தாந்த கீத பாகவத காய். ஒருத்தர் பக்தி தொண்டை பயிற்சி செய்யலை அப்படின்னா அவங்களால பக்தி தொண்டை மற்றவர்களுக்கு கற்றுத்தர முடியாது, வாய்ப்பே கிடையாது. கிருஷ்ணர் நினைக்கிறார், எல்லாருக்கும் இந்த பிரேம பக்தியை நான் கொடுக்கணும். எல்லாருக்கும் நான் பிரேம பக்தி எப்படி கொடுக்கணும்? நாம சங்கீர்த்தனத்தின் மூலமா கொடுக்கணும். சரி ஓகே, சும்மா வந்து நீங்கெல்லாம் பிரேம பக்தியை பயிற்சி பண்ணணும், நீங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனத்தை ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால் அதை யாரும் கேட்க மாட்டாங்க. அதன் மூலமாக பிரேம பக்தியை கொடுக்க முடியாது. பக்தியை வைத்து தான் பக்தியை கொடுக்க முடியும். இது ஸ்ரீமத் பாகவதத்தில், பகவத்கீதையில், எல்லா இடத்துலையும் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. பக்தியை வைத்து தான் பக்தியை கொடுக்க முடியும். யார் ஒருத்தவங்க எந்த விஷயத்தை பயிற்சி பண்ணுறாங்களோ அதன் மூலமாக அந்த விஷயத்தை அவங்களால கொடுக்க முடியும். இதை கிருஷ்ணர் நினச்சி பார்க்குறார். அவர் நினைக்கிறார், நான் கீதையில் சொல்லியிருக்கேன், எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு நான் வருகிறேன். அப்படி வரும்போதெல்லாம் சாதுக்களை காத்து துஷ்டர்களை அழித்து மறுபடி நான் தர்மத்தை நிலைநாட்டுறேன். அதே நேரத்தில் கீதையில் கிருஷ்ணர் இன்னொன்று சொல்லியிருக்கார், அவருக்குன்னு செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே கிடையாது. உத்சீதையூர் இமேலேக்கு நா குழியாம் கர்மச்சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யம் உபஹன்யாம் இமா பிரஜா. நான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாவிடில் இந்த உலகங்கள் எல்லாம் சீரழிந்து விடும். தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாகி விடுவேன். அதன் மூலம் எல்லா உயிர்களின் அமைதியையும் அழித்தவனாகி விடுவேன். இது கிருஷ்ணர் கீதையில சொல்ற, அத கிருஷ்ணர் நினைச்சு பாக்குற. இது மாதிரி நம்ம சொல்லி இருக்கிறோம் பகவத்கீதையில. நான் செய்யலை அப்படின்னா அப்போ மற்ற உலகங்கள்லாம் சீரழிஞ்சு போயிடும். பக்தியை பயிற்சி பண்ணுங்கன்னு நான் சொன்னால் மட்டும் பத்தாது, நானும் அதை செஞ்சு காமிச்சேன் அப்படின்னா மக்கள் அதை பின்பற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். எதது ஆச்சரத்தை ஸ்ரேஷ்ட தது தேவத்தரோஜன சயத் பிரமாணம் குறித்தே லோகஸ்தத் அனுவர்த்ததே. எந்த ஒரு உதாரணத்தை பெரிய மனுஷங்க அமைச்சு கொடுக்குறாங்களோ அதை சாதாரண மக்கள் எல்லாரும் பின்பற்றுவாங்க. நான் ஒரு பெரிய மனுஷன், அதனால நான் அந்த உதாரணத்தை அமைச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றார். அதே நேரத்தில் கிருஷ்ணர் இன்னொன்னும் யோசிக்கிறார், இந்த உலகத்திற்கு கலியுகத்திற்கு இருக்கக்கூடிய தர்மம் நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனத்தை கொடுக்கறதுக்காக கிருஷ்ணர் தோன்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரத்தில் நம்மளுடைய பக்தர்கள், அதாவது நம்ம அதையும் வழக்கத்தில் சொல்லுவோம், ஆனால் அதை மட்டுமே நேரடியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சைத்தன்ய மகாபிரபு தோன்றதற்கான வெளிப்புற காரணம் நாம சங்கீர்த்தனத்தை கொடுக்கறதுக்காக கிடையாது, வெளிப்புற காரணம் கூட. அந்தரங்க காரணம் ஸ்ரீமதி ராதாரணியுடைய பாவத்தை கிரகிக்கிறது, ஓகே. வெளிப்புற காரணம் நாம சங்கீர்த்தனத்தை கொடுக்கறதுக்காக கிடையாது. நாம சங்கீர்த்தனம் யுக தர்மம், அந்த யுக தர்மத்தை கொடுக்கறதுக்கு பகவானுடைய இதர அவதாரங்களாலேயே அந்த காரியத்தை செய்ய முடியும். சாக்ஷாத் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அதை யுக தர்ம யுக அவதாரங்கள் ஒவ்வொரு கலியுகம் வரும்போதும் இந்த யுக அவதாரங்கள் வந்து நாம சங்கீர்த்தனத்தை கொடுப்பாங்க. நாம சங்கீர்த்தனத்தின் மூலமா உன்னதோஜ்வல ரசம், அந்த மிக உன்னதமான உஜ்வல ரசத்தை கொடுக்கணும், கிருஷ்ண பிரேமரச அதை வழங்கணும் அப்படிங்கறதுதான் சைத்தன்ய மகாபிரபு குறிப்பா தோன்றதற்கான வெளிப்புற காரணம். கிருஷ்ணன் நினைக்கிறார், சரி இந்த நாம சங்கீர்த்தனத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதை என்னுடைய அம்சங்கள் எல்லாம் பண்ணிரலாம். ஜகதர்ம பிரவர்த்தனஹய அம்சஹாய்தே அமபினா அந்யநாரே பிரஜ பிரேம திதே. என்னுடைய அம்சங்கள் எல்லாம் நினைச்சாங்கன்னா இந்த ஜகத்திற்கு யுக தர்மத்தை கொடுத்துட முடியும். ஆனா அமபினா, நான் இல்லாம என்னை தவிர அந்யநாரே பிரஜ பிரேம திதே, பிரஜ பிரேமையை வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால கிருஷ்ணர் ஸ்வயம் அவரே வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். பில்வமங்கல் தாக்கூர் தன்னுடைய அவருடைய பிரார்த்தனைகளில் ஒன்று சொல்லியிருக்கிறார். அது லகு பாகவதாமிரதத்தில் ரூப கோஸ்வாமி மேற்கோள் காட்டுறார். அதை இங்கே கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி மேற்கோள் காட்டுறார். சந்த்வபதாரா பகவ பங்கஜநாபஸ்ய சர்வதோ பத்ரா கிருஷ்ணாதன்ய கோவா லதாஸ்வபி பிரேமதோ பவதி. முழுமுதற் கடவுளின் சர்வமங்கலம் பொருந்திய அவதாரங்கள் பலர் உள்ளனர், ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை தவிர சரணடைந்த ஆத்மாக்களுக்கு பிரேமையை வழங்கக்கூடியவர் வேறு யார் இருக்க முடியும்? அதனால கிருஷ்ணரை தவிர வேறு யாராலையும் பிரேமையை வழங்க முடியாது. மற்ற அவதாரங்கள் வந்து யுக தர்மத்தை கற்றுக் கொடுக்கலாம். அதனால சைத்திரி மகாபிரபு யுக தர்மத்தை கற்றுக் கொடுக்க வந்தார் அப்படிங்கிறது ஒரு பகுதி உண்மைதான், பூர்ண உண்மை கிடையாது, முழு உண்மை கிடையாது. முழு உண்மை என்ன, அவர் யுக தர்மத்தின் மூலமாக பிரேமையை வழங்குவதற்காக வந்தார். அதனால கிருஷ்ணர் முடிவு பண்றார், நான் என்னோட பக்தர்களோட இந்த பூமியில தோன்றி நான் லீலைகள் பண்ணறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அப்படி நினைத்துதான் சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்துல நதியாவில் அவதாரம் பண்றார். மேற்குவங்காலத்தில் இருக்கக்கூடிய நதியாவில் அவதாரம் பண்ணுறார். சைத்தன்ய மகாபிரபுனுடைய வர்ணனை இங்கே அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக கிருஷ்ணதாஸ் கவிராஜ் இங்கே ஒரு ஸ்லோகத்தில் சொல்ல, சைத்தன்ய சிம்ஹேர நவதீப அவதார் சிம்ஹக்ரீவ சிம்ஹ வீரிய சிம்ஹேர ஹுங்கார். சைத்தன்ய மகாபிரபு சிங்கத்தை போன்றவர். சைத்தன்ய சிம்ஹேர நவதீப் அவதார், நவதீபத்தில் அவதாரம் பண்றார். சிங்கத்தை போன்ற சைத்தன்ய மகாபிரபு நவதீபத்தில் அவதாரம் பண்றார். அவருடைய வர்ணனை அடுத்த வரியை கேளுங்க. சிம்ஹ கிரீவ அப்படின்னா என்ன? சிம்ஹ கிரீவன், சிம்ம குரல், சிம்ஹ வீரிய சிம்ஹ ஹுங்கார். ஹுங்கார் அப்படின்னா அதாவது இங்க என்னன்னா சிம்ஹ கிரீவ கிரீவ கழுத்து, சிங்கத்தை போன்ற கழுத்து, சிம்ஹ வீரிய சிங்கத்தை போன்ற பலம், சிங்கேர ஹுங்கா, சிங்கத்தை போல கர்ஜனை, அதோட அவர் தோன்றார். அது மட்டும் இல்லாம அவர் சொல்றார், அந்த சிங்கம் ஒவ்வொருடைய இதயத்திலும் வீட்டு இருக்கட்டும். நம்ம கிட்ட கல்மிஷங்கள் எல்லாம் யானையை போல உட்கார்ந்துருக்கான் நம்மளுடைய மனதில். அந்த கல்மிஷங்கள் எல்லாம் சைத்தன்ய மகாபிரபுனுடைய அந்த சிம்ஹ ஹுங்கார், அவருடைய சிங்க கர்ஜனை, அது விரட்டிடுமா. அதனால அந்த சைத்தன்ய மகாபிரபுவை உங்களுடைய இதயத்தில் வச்சுக்கோங்கிறார். சைத்தன்ய மகாபிரபு இதயத்தில் வச்சுக்கிட்டோம்னா அவர் எப்படிப்பட்டவர், சிங்க கர்ஜனை கொண்டவர். அவர் சிங்க கர்ஜனை கொண்டிருக்கிறனால அந்த கர்ஜனையானது நம்மளுடைய இதயத்தில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய யானையை போன்ற கல்மிஷங்கள் எல்லாத்தையும் விரட்டிடும் அப்படின்னு சொல்லி இங்கே விளக்குறார். அவர் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய ஆரம்ப கால லீலையில விஸ்வம்பரர்னு அறியப்படுறார். விஸ்வம்பர அப்படின்னா அது எதை காட்டுதுன்னா, அவர் இந்த உலகத்தை, விஸ்வ இந்த உலகத்தை பராமரிக்கக்கூடியவர், உலகத்திற்கு போஷாக்கு கொடுக்கக்கூடிய, உலகத்தை ஊக்குவித்து உலகத்துக்கு சக்தி கொடுத்து அந்த உலகத்தை பராமரிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது அந்த பெயருடைய பொருள். அவர் கிருஷ்ண பிரேமையின் மூலமாக அந்த காரியத்தை செய்தார். ஆரம்ப காலத்தில் விஸ்வம்பரர்னா கூட காலப்போக்கில் அவர் கிருஷ்ண சைத்தன்யர் அப்படிங்கிற பெயரில் அறியப்பட்டார். சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றுவார் அப்படிங்கிறத, அதாவது இந்த மாதிரி மகாபிரபு தோன்றுவார் என்பதை ஏற்கனவே ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்கமுனிவர் பகவான் கிருஷ்ணருக்கு பேர் வைக்கிறதுக்காக வந்தார். பேர் வைக்கிறதுக்காக வந்தபோது அவர் சைத்தன்ய மகாபிரபு தோன்றுவார் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டார். ஆசன் வர்ணாஸ்திரயோஹஸ்ய கிரகணத்தோனு யுகம் தனு சுக்லோ ரக்தஸ்ததா பீத இதானிம் கிருஷ்ணதாம் கதஹ. இச்சிறுவன் வெவ்வேறு யுகங்களில் தோன்றுவதால் வெள்ளை, சிறப்பு, சிவப்பு, மஞ்சள் ஆகிய மூன்று வர்ணங்களை கொண்டுள்ளான். தற்போது இவன் தெய்வீகமான கருமை நிறத்துடன் தோன்றியுள்ளான். இது கிருஷ்ணரை பற்றி கர்க முனிவர் சொன்னது. அதாவது கிருஷ்ணர் இதர யுகங்களில் வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் போன்ற நிறங்களில் வரார். இப்போ அவர் கருமை நிறத்தில் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறார். இதற்கு முந்தைய யுகங்களில் பகவான் வெள்ளை நிறத்தில் அவதாரம் பண்ணார், சிவப்பு நிறத்தில் அவதாரம் பண்ணார், மஞ்சள் நிற அவதாரம் அவர் எடுக்கவில்லை. வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் இதெல்லாம் எந்த யுகத்துக்குள்ளது? வெள்ளை நிற அவதாரம் சத்தியயுகத்திற்கானது, சிவப்பு நிற அவதாரம் திரேதாயுகத்திற்கானது, மஞ்சள் நிற அவதாரம் கலியுகத்திற்கானது. இது பகவானுடைய மூன்று வர்ணங்களை குறிப்பிடக்கூடியது. இது இதர வேத சாஸ்திரங்கள்லையும் சொல்லியிருக்கு. கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் கருமை நிற திருமேனியில் வரார் அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில் கர்க முனிவர் கிருஷ்ணருக்கு பேர் வச்சார். கிருஷ்ணருக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சார். இவர் கருமை நிறத்தோடு வந்திருக்கிறார், அதனால் இவர் கிருஷ்ணன் அப்படின்னு இவரை சொல்லலாம். இவர் சாக்ஷாத் பகவான் அப்படிங்கிறத உணர்ந்து கலியுகத்தில் இதனுடைய யுக தர்மம் நாம சங்கீர்த்தனம். கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தை பரப்புறதுக்காக வரக்கூடியவர் பீத்தவர்ணத்தில் வருவார், மஞ்சள் நிறத்தோடு வருவார். அப்படி கலியுகத்தில் யுக தர்மத்தை பரப்புறதுக்காக பகவான் வரார். அதில் குறிப்பாக இந்த தடவை சாக்ஷாத் கிருஷ்ணர் அவர் இந்த யுக தர்மத்தை கிருஷ்ண பிரேமையோடு சேர்ந்து வழங்கறதுக்காக சைத்தன்ய மகாபிரபுவா வரார். அவருடைய அடுத்த வரி பார்த்தோம்னா, ஹரி புரட்ட சுந்தர துதி கதம்ப சந்தீபேதகா, இதை விளக்கிறார் அடுத்த வரிய. அவருடைய திருமேனியானது உருக்கிய தங்கத்தை ஒத்திருக்கு. அவருடைய குரலினுடைய ஆழமான சப்தம் புதிய மேகங்களின் இடியை கூட வெல்வதாக உள்ளது. அவ்வளவு ஆழமான சப்தமாக இருக்கு. சைத்தன்ய மகாபிரபுவினுடைய உடல் அங்கம் அதெல்லாம் நயோக்ரோத பரிமண்டல அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. ஒருத்தருடைய உடல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த கணக்கெல்லாம் அவருடைய உடம்புல பூர்ணமா இருக்கு, பரிபூர்ணமா இருக்கு. அதனால எல்லா நற்குணங்களுடைய சுரூபமாக மகாபுருஷர் சைத்தன்ய மகாபிரபு அப்படிங்கிறது அவருடைய உடலை பார்க்கும்போதே தெரியுது. அவருடைய கரங்கள் முழங்கால் வரைக்கும் நீண்டிருந்ததாம். அவருடைய கண்கள் தாமரை மலர்களை போன்று உள்ளன. அவருடைய மூக்கு எல் மலரை போன்று உள்ளது. அவருடைய திருமுகம் நிலவை போன்று அழகாக உள்ளது. அவர் சாந்தமாக சுய கட்டுப்பாட்டுடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தெய்வீக தொண்டில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவராக உள்ளார். அவர் தனது பக்தர்களிடம் பாசம் கொண்டவராக, கண்ணியவானாக, எல்லா உயிர்வாளிகளின் மீதும் சமநோக்கு உடையவராக உள்ளார். இப்படி சைத்தன்ய மகாபிரபுனுடைய திருமேனியை விளக்கம் கொடுக்கிறார். இங்க ஒரு லைன்ல சொல்லிட்டார், ஹரி புரட்ட சுந்தர துதி கதம்ப சந்தீபிதக. அதற்கான விளக்கத்தை இங்க அவர் கொடுக்கிறார், கிருஷ்ணதாஸ் கவிராஜ். அவர் சந்தன மரத்தினால் செய்யப்பட்ட வளையல்களையும் வளையல்களாலும் காப்புகளாலும் அலங்கரிக்கப்பட்டு சந்தன குழம்பினால் பூசப்பட்டுள்ளார். ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனத்தில் நடனமாடும் போது அவர் இந்த அலங்காரங்களை குறிப்பாக ஏற்கின்றார். இந்த சைத்தன்ய மகாபிரபுவை அவருடைய இந்த தோற்றத்தை ஏற்கனவே யோசிச்சு வியாசதேவர் வைஷம்பாயனர் அவர் சைத்தன்ய மகாபிரபு அவரோட பேரை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சேர்த்திருக்கிறார். சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலையை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக ரெண்டாக பிரிக்கப்படுது. நம்ம புஸ்தகத்தில் வரும்போது ஆதி லீலா, மத்திய லீலா, அந்த லீலா அப்படின்னு பிரிக்கிறோம். ஆனால் அதிலேயே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய லீலைகள் ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுது. முதல் முக்கியமாக ரெண்டு பிரிவு தான், அந்த ரெண்டை நம்ம வந்து அதுக்கப்புறம் மூணாக பிரிக்கிறோம். என்ன சொல்லப்படுதுன்னா ஆதி லீலா, சேஷ லீலா. ஆதி லீலா அப்படின்னா அவருடைய ஆரம்ப கால லீலைகள், அவருடைய முதல் 24 வருடங்களில் சைத்தன்ய மகாபிரபு நிகழ்த்திய லீலைகள் ஆதி லீலான்னு சொல்லப்படுது. சேஷ லீலா அப்படிங்கிறது அவருடைய பிற்கால லீலைகள், அவருடைய அடுத்த 24 வருடங்களில் அவர் நிகழ்த்திய லீலைகள் சேஷ லீலான்னு சொல்லப்படுது. அந்த சேஷ லீலாவை ரெண்டாக பிரித்து மத்திய லீலா, அந்த லீலான்னு நம்ம கொடுக்குறோம். இந்த ஆதி லீலையும் சேஷ லீலையும் ரெண்டையும் சேர்த்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸ்வர்ணவர்ண ஹேமாங்கோ வழாங்கச்சந்தனாங்கதி சந்நியாச கிருச்சமோ சாந்தோ நிஷ்டா சாந்தி பராயணக. ஸ்வர்ணவர்ணோ ஹேமாங்கோ வழாங்கச்சந்தனாங்கதி சந்நியாச கிருச்சமோ சாந்தோ நிஷ்டா சாந்தி பராயணக. இதனுடைய மொழிபெயர்ப்படுகிறேன். தனது ஆரம்ப லீலைகளில் அவர் பொன்னிற திருமேனியுடன் ஒரு கிரகஸ்தராக தோன்றுகிறார். அவரது அங்கங்கள் அழகு வாய்ந்தவை. அவரது திருமேனி சந்தன குழம்பினால் பூசப்பட்டு உருக்கிய தங்கம் போன்று தோன்றுகின்றது. அவரது இறுதி லீலைகள் அவர் சந்நியாசத்தை ஏற்று சாந்தமாகவும் சமநிலையிலும் உள்ளார். அவரது இறுதி நிலைகளில் அவர் அருவாத அபக்தர்களை அமைதிப்படுத்துவதால் அமைதிக்கும் பக்திக்கும் மிக உயர்ந்த இருப்பிடமாக உள்ளார். அதாவது சைத்தன்ய மகாபிரபு அவருடைய ஆதி லீலா, சேஷ லீலா ரெண்டையும் சேர்த்து இங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வர்ணிக்கப்பட்டுருச்சு. கலியுகத்தினுடைய தர்மம் கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம். இதை பல்வேறு சாஸ்திரங்கள் எடுத்துரைக்குது. இருந்தாலும் இங்கே கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி முக்கியமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து மட்டும் மேற்கோள் காட்டுறார். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் பிரமாணம் அமலம். சைத்தன்ய மகாபிரபு அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை மிக உயர்ந்த பிரமாணமாக ஏற்றிருக்கிறார். அதனால் இங்கே கலியுகத்திற்கான தர்மம் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை மேற்கோள் காட்டுறார். பாகவதத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் கரபாஜன முனிவர் சொல்கிறார், இதி துவாபர உரியீஷ ஸ்துவந்தி ஜெகதீஸ்வரம் நானாதந்திர விதானேன கலாவபி யதாஷ்ணு. மன்னரே, துவாபர யுகத்தில் மக்கள் பிரபஞ்சத்தின் இறைவனை இவ்வாறு வழிபட்டனர். கலியுகத்திலும் அவர்கள் சாஸ்திர விதிகளின்படி புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளை வழிபடுகின்றனர். அந்த வழிமுறையை தற்போது என்னிடமிருந்து கேளுங்கள். எப்படி வழிபடுறாங்க? அடுத்த ஸ்லோகம் என்ன? கிருஷ்ணவர்ணம் துவஷா கிருஷ்ணம் சங்கோபங்கஸ்பர்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தனை பிராயை யஜந்திஹி சுமேதசஹ. கிருஷ்ணவர்ணம் துவஷா கிருஷ்ணம், அவர் கிருஷ்ணர் தான், ஆனால் அவர் வேறு ஒரு நிறத்தோடு வரார். ஆனால் கருப்பாக வரல. கிருஷ்ணர் தான் கருப்பாக வராதவர் அப்படின்னு சொல்லப்படுறார். அவர் எப்படி வர்றார்? ச அங்க, தன்னுடைய அங்கங்களோடும், உப அங்கங்களோடும் பார்ஷதம் அவதரிக்கிறார். தன்னுடைய அங்கங்களோடும் உப அங்கங்களோடும் அவதரிக்கிறார். அவர் என்ன பண்றார்? யஜ்ஞை சங்கீர்த்தனை பிராய, சங்கீர்த்தன யாகம் செய்து அப்படி அவர் தன்னுடைய அங்கங்களோடும் உப்பங்கங்களோடும் அவர் வரார். அவர் என்ன பண்றாங்கன்னா, சங்கீர்த்தனை யாகம் செய்து வழிபடுறாங்க. யாரெல்லாம் மிகப்பெரிய புத்திசாலிகளோ, சுமேதசக, யாரெல்லாம் மிக அறிவார்ந்தவர்களோ அவர்கள் சைத்தன்ய மகாபிரபுவை சங்கீர்த்தனத்தின் மூலமாக வழிபடுகிறார். அல்லது இங்க நேரடியா சொல்லணும்னா, கிருஷ்ணவர்ணத்தில் தோன்றாமல் வேறு வர்ணத்தில் தோன்றக்கூடிய கிருஷ்ணரை, அதாவது சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீல பிரபுபா இங்க அவருடைய மொழிபெயர்ப்பு என்னன்னா, கலியுகத்தில் புத்திசாலி மனிதர்கள் கிருஷ்ணருடைய திருநாமத்தை இடைவிடாமல் பாடும் பகவானின் அவதாரத்தை, நாம சங்கீர்த்தனத்தை கொண்டு வழிபடுகின்றனர். அவருடைய திருமேனி கருமை நிறத்தில் இல்லை என்ற போதிலும் அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே. அவர் தனது சகாக்கள், சேவகர்கள், ஆயுதங்கள் மற்றும் ரகசியமான துணைகளால் சூழப்பட்டுள்ளார். இந்த ஸ்லோகத்திற்கு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி விளக்கம் கொடுக்கிறார். எப்படி இந்த ஸ்லோகம் சைத்தன்ய மகாபிரபுவை குறிப்பிட்டு சொல்லுது? சில நேரத்தில் சில பேர் நினைக்கலாம், இந்த ஸ்லோகம் மகாபிரபு தான் குறிக்கணுமா, வேற யாரையும் குறிக்கக்கூடாதோ அப்படின்னு. அது எப்படி இந்த ஸ்லோகம் மகாபிரபுவை குறிக்குது அப்படிங்கிறத விளக்கிறார். கிருஷ்ணவர்ணம் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் அது ரெண்டு விதமாக பொருள் கொள்ளப்படுது. ஒன்று என்னன்னா, கருமை நிற மேனி அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் அந்த கருமை நிற மேனிங்கிற பொருள் வந்து பொருந்தாது, ஏன்னா துஷா ஆக்கர்ஷ்ணம் வேற விதத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால கருமை நிற மேனிங்கிற பொருள் இங்கே வரல. கிருஷ்ணவர்ணம் அப்படிங்கிறது சாக்ஷாத் கிருஷ்ணர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அவர்கிட்ட எப்பவுமே கிருஷ்ணர் இருக்கிறார் அப்படிங்கிற பொருள். அதாவது கிருஷ்ணருடைய நாமம் அவருடைய நாக்கில் எப்பவுமே இருக்கு. அவர் எப்பவுமே கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறார். கிருஷ்ணவர்ணம் அப்படிங்கிறதுல அந்த அதற்கான விளக்கத்தை கொடுக்கும்போது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். கிருஷ்ண கிருஷ்ண இந்த அக்ஷரங்கள் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும். அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட கிருஷ்ணரை பற்றி எப்பவுமே பேசிகிட்டே இருக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. நம்ம அதை மகாபிரபுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். கிருஷ்ணரை தவிர அவருடைய வாயிலிருந்து ஒன்றுமே வர்றது கிடையாது அப்படிங்கிறது தான் கிருஷ்ணவர்ண அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக சொல்கிறார். கிருஷ்ணவர்ண அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணரை தவிர அவருடைய வாயிலிருந்து வேற எந்த ஒரு வர்ணனையும் வராது. கிருஷ்ணவர்ண, கிருஷ்ணரை மட்டும்தான் அவர் பேசுவார், வேற எதை பற்றியும் அவர் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது அந்த கிருஷ்ணவர்ணங்கிறதுக்கு ஒரு பொருளாக சொல்கிறார். அதனால இங்க துஷா கிருஷ்ணம் அப்படிங்கிறது அந்த நபர் கருமை நிற மேனி கொண்டவர் அல்ல அப்படிங்கிறத சொல்லிடுது, அதை வந்து விளக்கிடுது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்காக ஸ்லோகத்தை மாத்திடுவாங்க. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் அப்படிங்கிறது அவர் கருமை நிற மேனி கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கணும்னா ஸ்லோகத்தை மாத்தினீங்கன்னா, அந்த துஷா கிருஷ்ணம் அப்படிங்கிறத மாத்தினீங்கன்னா அதனுடைய அர்த்தம் மாறி போயிடும். கருமை நிற மேனி கொண்டவர்னு சொல்லி விளக்கம் கொடுக்கலாம். ஆனா நீங்க இங்க கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம்னு எடுக்கிற பட்சத்துல இந்த துஷா கிருஷ்ணம் அப்படிங்கிறது அவர் கருமை நிற மேனி கொண்டவர் அப்படிங்கிற அர்த்தம் வராம தடுக்குது. அதனால கிருஷ்ணவர்ண அப்படிங்கிறதுக்கு நாம எப்படி எப்போதும் கிருஷ்ணரை வர்ணிக்கக்கூடிய, எப்போதும் கிருஷ்ணரை பற்றி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, கிருஷ்ணருடைய திருநாமத்தை ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற பொருள்ல நம்ம அதை எடுத்துக்கொள்கிறோம். அப்ப அவருடைய மேனியின் நிறம் கருமை அல்ல. அப்ப என்ன என்ன நிறம்? மற்ற ஆப்ஷன் இருக்கு, வெள்ளை, சிகப்பு, மஞ்சள். கலியுகத்தில் மஞ்சள் தான், அதனால பீத்த வர்ணத்தை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை ரொம்ப அழகா ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தன்னுடைய ஸ்தவமாலால சைத்தன்ய மகாபிரபுனுடைய மேனி நிறத்தை வர்ணிக்கிறார். மொழிபெயர்ப்பு மட்டும் படிக்கிறேன். திருநாம சங்கீர்த்தனம் என்னும் யாகத்தை செய்வதன் மூலமாக கலியுகத்தில் உள்ள கற்றறிந்த பண்டிதர்கள் பகவான் கிருஷ்ணரை வழிபடுகின்றனர். அந்த கிருஷ்ணர் தற்போது ஸ்ரீமதி ராதாராணியின் மனோபாவத்தினால் ஏற்பட்ட பெரும் எழுச்சியினால் கருமை நிறத்தில் இல்லாமல் உள்ளார். அவருக்கு அந்த பாவமானது கருமை நிறத்தை கொடுக்கல. மிக உயர்ந்த நிலையான சன்னியாசத்தினை அடைந்த பரமஹம்சர்களுக்கு அவர் மட்டுமே வழிபட தகுந்த ரூபமாவார். அந்த புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பகவான் சைத்தன்யர் தனது மாபெரும் காரணமற்ற கருணையை நமக்கு வழங்கட்டும். இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய திருமேனியை ஒருத்தரால நேரில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றும் போது அவர் தன்னுடைய அங்கங்களோட வரார். அவருடைய அங்கங்கள், உப அங்கங்கள், அஸ்திரம், இதாங்க சொல்லப்படுது. சங்கோ பங்கஸ்ட பார்ஷதம், அங்கம் உபாங்கம் ஆயுதம். அவருடைய அங்கமும் உபாங்கமும் அவரோடு துணையா இருக்கக்கூடிய பக்தர்களை குறிக்குது. ஆயுதமானது நாம சங்கீர்த்தனத்தை குறிக்கக்கூடியது. திருநாமம் அப்படிங்கிற ஆயுதம் அவர் தாங்கி வரார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே பாவம்னு சொல்லப்படுது, எல்லாமே கல்மிஷம்னு சொல்லப்படுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவம் புண்ணியம் ரெண்டுமே கல்மிஷம்தான், ரெண்டுமே அறியாமைதான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால மக்களுடைய பாவம் புண்ணியம் ரெண்டையும் அழிக்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய கையை தூக்கி சரணடைய சொல்லி வேண்டார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. அவர் அதன் மூலமா பிரேமையில மக்களை மூழ்கடிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபுடைய திருமேனி எப்படிப்பட்டது அப்படின்னா, அவருடைய திருமேனி, அவருடைய திருமுகத்தை யார் ஒருத்தவங்க தரிசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும். பாவங்கள்லாம் என்ன சொல்றாரு இங்க? பாவ புண்ணியம் ரெண்டையும் சொல்றார். யாராவது சைத்தன்ய மகாபிரபு பார்த்தாங்க, அவருடைய திருமேனியை திருமுகத்தை தரிசித்தார்கள் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கல்மிஷமும் அவங்களை விட்டு போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மற்ற அவதாரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, இங்க அங்க உபாங்க அஸ்திரம் இதெல்லாம் அவருக்குன்னு ஒரு சில படை வீரர்கள் வராங்க, அவர் சில ஆயுதங்கள்லாம் கொண்டு வரார். இங்க அவருடைய அங்க உபாங்க அப்படிங்கிறது எதை குறிக்குது, எப்படி குறிக்குது, அவருடைய பக்தர்களை குறிக்குது அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி விளக்கம் கொடுக்கிறார். அங்க அப்படிங்கிறது அவருடைய சகாக்களை குறிக்குது. அங்க சப்த அம்ச ககே சாஸ்திர பழமான அங்கேற அவயவ உபாங்க வியாக்கியான். உடலோட அம்சமும் வந்து அங்கம்னு சொல்லலாம். அங்க அப்படின்னா படை வீரர்கள்னு ஒரு பொருள் வருது. அங்க உபாங்க அப்படின்னா படை வீரர்கள், அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய படை வீரர்கள், அது அவங்களோட சேர்ந்து அஸ்திரத்தோட வரார். அது பொதுவாக கிருஷ்ணர் அவதரிக்கும் போது மற்ற அவதாரங்கள் வரும்போது அந்த பொருள் ஏற்றுக்கொள்ளப்படுது. அங்க உபாங்க அஸ்திர அப்படிங்கிறது படை வீரர்களோட அஸ்திரங்களோட வரார் அப்படின்னு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு படை வீரர்களோட வர்றது கிடையாது, அஸ்திரங்களோட வர்றது கிடையாது. அதனால இந்த இடத்துல அங்க உபாங்க அஸ்திர அப்படிங்கிறதுக்கு எப்படி சைத்தன்ய மகாபிரபுடைய பக்தர்கள் உதாரணமா அமைறாங்கிறத விளக்கிறார். அங்க அப்படிங்கிறது உடலினுடைய பாகத்தையும் குறிக்கும். தமிழ்ல கூட அங்கம் அப்படிங்கிறது உடலோட பாகத்தை குறிக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம், அவருடைய உடலோட ஒரு அங்கம் அப்படின்னு. சோ சைத்தன்ய மகாபிரபுடைய அங்கம், சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் அப்படிங்கறனால அவருடைய அங்கங்களாக ரெண்டு பேர் வராங்க. அதாவது அவருடைய அங்கம் அப்படின்னா அவருடைய விரிவங்கம், அவர்கிட்ட இருந்து வந்தவங்க நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், அவங்க இரண்டு பேரும் சைத்தன்ய மகாபிரபுடைய அங்கங்களாக சொல்லப்படுறாங்க. நித்யானந்த பிரபு சாக்ஷாத் பலராமர், அத்வைத ஆச்சாரியர் மகாவிஷ்ணு, அவங்க ரெண்டு பேருமே சைத்தன்ய மகாபிரபு அதாவது கிருஷ்ணர்கிட்டிருந்து தான் வந்தவர்கள். அதனால கிருஷ்ணருடைய அங்கங்களாக பலராமரும் மகாவிஷ்ணுவும் இருக்கிறார்கள். அவங்க இந்த உலகத்தில் நித்யானந்த பிரபுவாகவும் அத்வைத ஆச்சாரியராகவும் தோன்றுகிறார்கள். நாராயணர் கிருஷ்ணருடைய அங்கம், இது ஸ்ரீமத் பாகவதம் எடுத்துரைக்குது. ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து ஒரு ஸ்லோகத்தை அதற்கு பிரமாணமாக கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி மேற்கோள் காட்டுறார். நாராயணஸ்துவம் நகி சர்வ தேகினாம் ஆத்மாசி அதிஷாக்கில லோக சாட்சி நாராயணோங்கம் நரபூ ஜலானயாத் தச்சாபி சத்தியம் ந ததைவ மாயா. தேவர்களின் தேவனே, எல்லா படைப்புகளையும் காண்பவர் தாங்களே. இது யார் சொல்றதுன்னா பிரம்மதேவர் சொல்றார். பிரம்ம விமோகன நிலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பிரார்த்தனையில் வரக்கூடியது. ஒவ்வொருவரின் பிரியமான உயிரும் தாங்களே, இதனால் நீங்கள் எனது தந்தையான நாராயணர் தானே. நரத்திலிருந்து தோன்றிய நீரை, அதாவது நரத்திலிருந்து தோன்றிய நீரை நீங்கள் தனது இருப்பிடமாக கொண்டவர் நாராயணர் எனப்படுகிறார். அந்த நாராயணர் உங்களது அம்சமே. உங்களுடைய எல்லா அங்கங்களும் தெய்வீகமானவை. அவர்கள் யாவரும் பூர்ணமானவர், மாயையின் படைப்புகள் அல்ல. நாராயணர் மாயையோட படைப்பு கிடையாது. நாராயணர் வந்து கிருஷ்ணருடைய சாக்ஷாத் அம்சம், கிருஷ்ணருடைய அம்சம், கிருஷ்ணருடைய அங்கம். அவர் இங்க பிரம்மதேவர் நாராயணர்னு சொல்றார். நாராயணர் அப்படிங்கிற வார்த்தையானது நீரில் சயனித்து இருக்கக்கூடியவர். நீரில் சயனித்து இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? என்னது இது? நாராயணர் அப்படின்னா நீரில் சயனித்து இருக்கக்கூடியவர் கார்ணோதக்ஷாய் விஷ்ணு. ஏன் கர்ப்பதக்ஷாய் விஷ்ணு குறிக்கூடாதா? ஷீரோதக்ஷாய் விஷ்ணு குறிக்கூடாதா? எல்லாரையும் குறிக்கும். மூன்று விஷ்ணுக்களையும் குறிக்கும். கர்ப்பதக்ஷா விஷ்ணு, ஷீரோதக்ஷா விஷ்ணு, கார்ணதக்ஷா விஷ்ணு. ஏன்னா ஒருத்தர் கார்ண கடல்ல படுத்திருக்கிறார், இன்னொருத்தர் கர்ப்பக்கடல்ல படுத்திருக்கிறார், இன்னொருத்தர் பார்க்கடல்ல படுத்திருக்கிறார். ஆக மொத்தம் எல்லாருமே நாராயணர் தான். அதனால பிரம்மதேவர் கிருஷ்ணர்கிட்ட நாராயணர் உங்களுடைய அம்சம்னு சொல்லும்போது எல்லா விஷ்ணுவையும் குறிக்கக்கூடியதாக அமையுது. அதே நேரத்தில் பகவானுடைய எல்லா ரூபங்களும் பூர்ணமானது. நம்ம பார்க்குறோம் பிரம்மசமிதையில் பிரம்மதேவர் அதையும் சொல்கிறார். தீபாச்சி ஏவகித சாந்தரம் அபிபேத்திய தீபாயத்தை விவருத்த கேத்து சமான தர்ம எஸ் தாதிர் ஏவச்ச விஷ்ணுதயா விபாதி கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஒரு தீபத்தை கொன்று மற்றொரு தீபத்தை நம்ம ஏற்றினா கூட எல்லா தீபங்களும் ஒரே சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது. அதனால் அங்கத்திற்கும் முழுமைக்கும் வேறுபாடு கிடையாது. அத்வைத பிரபுவும் நித்யானந்த பிரபுவும் பகவானுடைய சைத்தன்ய மகாபிரபுடைய இரு அங்கங்களாக சொல்லப்படுறாங்க. உப்ப அங்க அப்படின்னா, உப்ப அங்கம்னா என்ன? அங்கத்தினுடைய அங்கம். அங்கத்தினுடைய அங்கம் அல்லது உப்ப அங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அங்கத்தினுடைய பாகங்கள் உப்ப அங்கங்கள்னு சொல்லப்படுறாங்க. அந்த இந்த அங்கமும் உப்பாங்கங்களும் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அஸ்திர ஆயுதங்களை உபயோகித்து துஷ்டர்களை அழிக்கிறது. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய பணியை இங்கே என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லப்படுதுன்னா, இவ்வாறாக பகவான் தனது அங்கங்கள் மற்றும் உப்பாங்கங்களின் வடிவில் கூர்மையான அஸ்திரங்களை தாங்கியுள்ளார். இந்த அஸ்திரங்கள் எல்லாம் எதுக்காக? இந்த அஸ்திரங்கள் எல்லாம் இந்த இவ்வெல்லா அஸ்திரங்களும் நம்பிக்கையற்ற நாஸ்திகர்களை நசுக்குவதற்கான திறன் பெற்றவை. சைத்தன்ய மகாபிரபுடைய அவதாரத்திலே அது வருது, பாஷண்டிகளை நசுக்கிறது அப்படிங்கிறது. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, பலராமர், அத்வைத ஆச்சாரியர், சாக்ஷாத் மகாவிஷ்ணு, இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கெல்லாம் உப்பு அங்கங்களாக மற்ற பக்தர்கள் வராங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர், மற்றும் நிறைய இதர பக்தர்கள் எல்லாமே அவர்களுடைய உப்பாங்கங்களாக வந்து அவங்க கீர்த்தனம் பண்ணி எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. நித்யானந்தரையும் அத்வைதரையும் பற்றி இங்கே கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறார், பஷண்டதலன் வானா நித்யானந்த ராய் ஆச்சாரிய ஹுங்காரே பாப்ப பாஷண்டி பலாய். பகவான் நித்யானந்தரின் தன்மைகள் அவர் பாஷண்டிகளை வெல்லக்கூடியவர் என்பதை காட்டுகின்றன. பாஷண்டிகளின் எல்லா பாவங்களும் அத்வைத ஆச்சாரியரின் பலமான சப்தத்தினால் ஓடிவிடுகின்றன. அதாவது நித்யானந்த பிரபுவும் அத்வைத ஆச்சாரியரும் மிகவும் கருணை வாய்ந்தவர்கள், சைத்தன்ய மகாபிரபுவும் கூட. அதே நேரத்தில் அவங்க பாஷண்டிகளை தங்களுடைய அஸ்திரத்தின் மூலமாக விரட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சைத்தன்ய மகாபிரபு சங்கீர்த்தனத்தை அவரே தொடக்கிறார், அவர் தான் சங்கீர்த்தனம் பண்ணுறார், அவர் தான் சங்கீர்த்தனத்தினால் வழிபடக்கூடியவராகவும் இருக்கிறார். அவரை சங்கீர்த்தனத்தின் மூலமாக வழிபடக்கூடியவர் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி, சுமேதசக. எல்லா யஜ்யத்திலையும் சங்கீர்த்தன யஜ்யம்தான் மிக உயர்ந்தது. யஜ்ஞை சங்கீர்த்தனை பிராயர், அதுதான் மிகச்சிறந்த யஜ்யம். அதனால் அதை காட்டிலும் சிறந்த யஜ்யம் எதுவுமே இருக்க முடியாது. கிருஷ்ணதாஸ் சொல்கிறார், இங்கே யாராவது ஒருத்தவங்க கோட்டி அஸ்வமேத ஏக்க கிருஷ்ணநாம சம, அவர் சொல்கிறார், இங்கே கோடி அஸ்வமேதம் யாக்கம் பண்ணால் கிருஷ்ணநாமத்துக்கு சமமானது. சரியா, புரியுதா? கோட்டி அஸ்வமேத யாகம் பண்ணால் ஒரு கிருஷ்ணநாமத்துக்கு சமமானது, ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் எல்லாரையும் அவர் என்ன சொல்கிறார், பாஷண்டிங்கிறார். கோட்டி அஸ்வமேத ஏக்க கிருஷ்ணநாம சம ஏயி கஹே சே பாஷண்டி தண்டே தார் ஜம. ஒரு கோடி அஸ்வமேத யாகங்களை செய்வது கிருஷ்ணருடைய நாமத்தை ஒரு முறை உச்சரிப்பதற்கு சமமானது என்று யாரேனும் கூறினால் அவன் நிச்சயமாக நாஸ்திகனாவான். அவன் யமராஜரால் தண்டிக்கப்பட போவது உறுதி. தண்டே தார ஜம, ஜம யம பெங்காலியில ஜம. யமராஜர் கண்டிப்பா தண்டிக்கப்போறார். அதனால கிருஷ்ணநாமத்தை எந்த விதத்திலையும் எந்த ஒரு புண்ணிய செயல்களோடையும் ஒப்பிடவே முடியாது, அது சாத்தியமே இல்லை. கோட்டி அஸ்வமேத யாகம் கூட அதுக்கு வராது. கிருஷ்ணர் ஒரு உப்ப புராணத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார், அதாவது வியாசதேவர்கிட்ட சொல்கிறார், கற்றறிந்த பிராமணரே, கலியுகத்தில் வீழ்ச்சியடைந்த நபர்களை பகவானின் பக்தி தொண்டை ஏற்பதற்கு தூண்டுவதற்காக நான் சில நேரங்களில் சந்நியாச வாழ்வை ஏற்கின்றேன். அதனால் இத்தகைய பிரமாணங்களை மேற்கோள் காட்டுறார். சைத்தன்ய மகாபிரபு எதற்காக தோன்றினார் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவர் பாகவதத்திலேருந்து காட்டியிருக்கார், மகாபாரதத்திலேருந்து காட்டியிருக்கிறார், இதர புராணங்கள்லேருந்தும் மேற்கோள் காட்டுறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. அதன் மூலமாக ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சைத்தன்ய மகாபிரபு அவர் கிருஷ்ணருடைய கிருஷ்ணர் சாக்ஷாத் கிருஷ்ணர் அப்படிங்கிறத அவருடைய புரிந்து கொள்ள முடியாத செயல்களாலையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரத்யக்ஷே தேக்ககை நானா பிரகட்ட பிரபாவ் அலௌகிக்க கர்ம அலௌகிக்க அனுபவ். அவர் செய்த அலௌகிக்க கர்ம, அலௌகிக்கனா இந்த உலகத்தில் சாதாரணமாக மக்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எதிரானது, அதாவது அசாதாரணமான சாதாரண பௌதிக மக்களால் செய்ய முடியாது, அது அலௌகிக்க. அவருடைய கர்மமானது அலௌகிக்கவா இருந்தது, சாதாரண மக்களால் செய்ய முடியாத கர்மங்கள் பல காரியங்களை சைத்தன்ய மகாபிரபு செஞ்சிருக்கிறார். அதோடு இணைந்து அலௌகிக்க அனுபவ, சாதாரண மக்களால் வெளிப்படுத்த முடியாத ஒரு அனுபவத்தை அவர் வெளிப்படுத்தினார். மிகச்சிறந்த பக்தர்கள், எந்த ஒரு பக்தர்களுமே வரலாற்றில் சைத்தன்ய மகாபிரபு வெளிக்காட்டினது போன்ற ஒரு பக்தி பாவத்தை வெளிப்படுத்தினதே கிடையாது. சைத்தன்ய மகாபிரபுடைய உடலெல்லாம் வெளுத்து போயிருக்கும், அவருடைய உடம்பெல்லாம் அப்படியே இழுத்து கடக்கும், பல மீட்டர் தூரத்துக்கு இழுத்து கடக்கும், கையில் வெறும் தோல் மட்டும் இருக்கும், எல்லாம் தோல் தனியா இருக்கும், எலும்பு தனியா இருக்கும், பரவசத்துல அவருடைய நிலை எப்படி இருக்குன்னே சொல்லவே முடியாது. அவருடைய கண்கள்ல இருந்து தண்ணீர் வர்றது ஜல யந்திரம் மாதிரி வரும். ரத யாத்திரையில சைத்தன்ய மகாபிரபு நடனம் ஆடும்போது, அதாவது எப்பவுமே மகாபிரபு பிரேமையில இருப்பார், ஆனா சில தருணங்கள் ஏற்படும் போது அவங்களுடைய பிரேமையானது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை பெறும். எப்பவுமே பிரேமையினுடைய தளத்தில் இருக்காங்க, ஆனா சில சூழ்நிலைகள் ஏற்படும் போது அது என்ன சொல்லப்படுதுன்னா, ரூபகோஸ்வாமி பக்தி ரசாமனசந்தில் இதை விளக்குறார். பிரேமை பக்தர்களுக்கு கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிப்படுத்தப்படும் போது அது ஒரு வினையூக்கி மாதிரி செயல்பட்டு அவங்களுடைய பிரேமையை வந்து தூக்கி கொடுக்கணும். அதாவது பிரேமையில இருக்கக்கூடியவங்களுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படும் போது, அதாவது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் போது, உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஸ்ரீமதி ராதாரன் எப்பவுமே பிரேமையில இருக்கிறாங்க, ஆனா அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு தமால மரத்தை பார்க்கும்போது அது கிருஷ்ணருடைய மேனி நிறத்தை அவங்களுக்கு நினைவுக்கு வந்தறியும், அவங்களுடைய பிரேமை வந்து தூக்கு. ஒவ்வொன்றும் அதாவது எங் எப்போ அவங்க கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஓசை கேட்குறாங்களோ உடனே அந்த புல்லாங்குழலோடு அப்படியே போகிறாங்க, அந்த ஸ்மரணத்தில் அப்படியே பறந்து போகிறாங்க, அந்த இசையானது அவங்கள தூக்கிட்டு போகுது. இது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு எப்பவுமே பிரேமையில தான் இருந்தார், ஆனால் அவர் அந்த ரத யாத்திரையில் ஆடும்போது அவருடைய பிரேமையானது மிக உயர்ந்த நிலைக்கு போகுது. அப்போ அவருடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய தண்ணியானது ஜல யந்திரம், நீங்கள் வந்து ஒரு பைப் டியூப் பிடிச்சி ஷோயின் அடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்குது அவருடைய கண்ணில். சும்மா சொட்டு சொட்டா வர்றதெல்லாம் கிடையாது, பீச்சுக்கிட்டு வருது சைத்தன்ய மகாபிரபுடைய கண்ணீர். அதான் இதெல்லாம் அவருடைய அலௌகிக்க அனுபவத்தை வெளிப்படுது. இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அவர் நம்மளிருந்து வேறுபட்டவர், முற்றிலும் வேறுபட்டவர். நமக்கும் அவருக்கும், அதாவது சாதாரண மக்களுக்கும் ஈவன் சாதாரண அவதாரங்களுக்கும் கூட சைத்தன்ய மகாபிரபு வேறுபட்டவராக இருக்கிறார். இருந்தாலும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார், இருப்பினும் ஆந்தைகள் சூரிய ஒளியை பார்க்காமல் இருப்பதை போல நம்பிக்கையற்ற அபக்தர்கள் தெளிவான இவ்விஷயத்தை காண்பதில்லை. யாமுனாச்சாரியர் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் சொல்றார், துவாம்ஷீல ரூபச்சரித்தை பரம பிரகிருஷ்டை சத்வேன சாத்விகதையா பிரபலைச்ச சாஸ்திரை பிராக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைச்ச நைவாசுர பிரகிருதய பிரபவந்தி போக்தும் போத்தும். எம்பெருமானே, தங்களுடைய மிகச்சிறந்த செயல்கள், ரூபங்கள், குணங்கள் மற்றும் அசாதாரணமான சக்தியினால் நீங்களே பரமபுருஷர் என்பது தெளிவாகிறது. கிருஷ்ணருடைய செயல்கள், அவருடைய குணங்கள், ரூபம் இதெல்லாம் பார்த்தா அவர் பரமபுருஷங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதனை சத்துவகுணத்தில் உள்ள எல்லா சாஸ்திரங்கள் மட்டுமின்றி தெய்வீக இயற்கையுள்ள புகழத்தக்க ஆன்மீகவாதிகளும் உறுதி செய்துள்ளனர். இருப்பினும் அசுரத்தன்மைகளால் பாதிக்கப்பட்டவர்களால் உங்களை உணர முடியாது. அது மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவை யார் அசுரத்தன்மையினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களால உணர முடியாது, ஏன்னா அவங்க ஆந்தைகள் மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க சூரிய ஒளிச்சம் வந்தா கூட. கிருஷ்ணர் உண்மையில சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணர் தான், ஆனா அவர் சன்ன அவதாரம்னு சொல்லப்படுறார், தன்னை மறைச்சுக்கிறார். அதனால அவர் தன்னை தெளிவா வெளிப்படுத்துறதும் கிடையாது, அவர் மறைச்சுக்கிறார். கிருஷ்ணர் வரும்போது அவர் தன்னை மறைச்சிக்காம காட்டுறார், மறைச்சிக்காம காட்டினா கூட கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப சைத்தன்ய மகாபிரபு தன்னை மறைச்சுக்கிட்டு காட்டுறார், அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுமா என்ன? அவர் சன்ன அவதாரம். இங்கே கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார், கிருஷ்ணர் தன்னை பல்வேறு விதங்களில் மறைத்துக்கொள்ள முயற்சி செய்கிறார், இருந்தாலும் அவருடைய பக்தர்கள் அவரை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்களாம். கிருஷ்ணர் தன்னை மறைச்சிக்கிட்டா கூட அவருடைய பக்தர்கள் அவரை கண்டுபிடிச்சிருவாங்க. மறுபடி யாமுனாச்சாரியருடைய ஸ்தோத்திர ரத்னத்திலிருந்து இதற்கு பிரமாணம் காட்டுறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. என்ன சொல்றார்னா, யாமுனாச்சாரியர், எம்பெருமானே, ஜட இயற்கையினுள் உள்ள அனைத்தும் காலம், இடம் மற்றும் எண்ணத்தினால் வரையறுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் தங்களுடைய குணங்கள் அவற்றிற்கு இணையாகவோ உயர்வாகவோ ஏதுமில்லாத காரணத்தினால் அத்தகைய எல்லைகளுக்கு எப்போதும் அப்பாற்பட்டவை. நீங்கள் சில நேரங்களில் இந்த குணங்களை உங்களுடைய சொந்த சக்தியை கொண்டு மறைக்கின்றீர். கிருஷ்ணர் மறைச்சுக்கிறார். அவ்வாறு இருப்பினும் உங்களுடைய களங்கமற்ற பக்தர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதும் உங்களை காணும் திறன் பெற்றவர்களாவர். பக்தர்கள்ட்ட இருந்து கிருஷ்ணர் மறைக்க முடியாது. கிருஷ்ணரை நினைச்சா கூட அவரை தன்னுடைய பக்தர்கள்ட்ட இருந்து அவரால் தன்னை மறைத்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்கு இங்கே பிரமாணம் காட்டுறார். ரொம்ப அழகா சொல்றார் கிருஷ்ணதாசர், அசுர சுபாவே கிருஷ்ணே கபு நாகி ஜான. யாருக்கு வந்து அசுர சுபாவம் இருக்கோ அவங்களால கிருஷ்ணரை என்னைக்குமே தெரிஞ்சுக்க முடியாது. லுகாயித்தே நாரே கிருஷ்ண பக்த ஜனஸ்தான. ஆனா யார் ஒருத்தவங்க தூய பக்தர்களா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து கிருஷ்ணரால தன்னை மறைச்சிக்க முடியாது. கிருஷ்ணரே நினைச்சா கூட தூய பக்தர்கள்ட்ட இருந்து அவரை மறைச்சிக்க முடியாது. அசுரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நினைச்சு விரும்பினா கூட கிருஷ்ணரை அவங்களால என்றைக்குமே அறிய முடியாது. இந்த உலகத்துல விஷ்ணு பக்தர்கள் எல்லாருமே தேவர்கள், விஷ்ணு பக்தர்கள் அவங்க வந்து தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி இங்க ஹரி புரட்ட துதி சந்தி துதி கதம்ப சந்தீபிதா. அடுத்ததா அவர் சொல்றார், அடுத்த வரியை விளக்குறார், சதா ஹிருதய கந்தரே ஸ்புரதூப சச்சிநந்தனக. சச்சிநந்தனக, சச்சிதேவியினுடைய மகனாக அவர் பிறக்கிறார். அப்படின்னா அவர் எப்படி அங்க பிறக்கிறார்? அது அத்வைத ஆச்சாரியருடைய ஹுங்கார், அவருடைய கூக்குரல் தான் அதற்கு காரணமாக அமைகிறது. கிருஷ்ணர் இந்த உலகத்தில் வரும்போது அவர் எப்பவுமே தன்னுடைய அம்மா அப்பா குரு எல்லாரையும் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டு ஏற்கனவே அவதாரம் பண்ண வச்சிடுறார். அது மாதிரி கிருஷ்ணர் இங்கேயும் சைத்தன்ய மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடியும் அம்மா அப்பா குரு அங்கங்கள் எல்லாரையும் வர வச்சிடுறார். அது பிரகாரம் அத்வைதாச்சாரியர் அவதரிச்சிடுறார். அது பிரகாரம் சச்சி மாதாவும் அவதரிச்சிடுறாங்க. அந்த தருணத்தில் அத்வைத ஆச்சாரியர் பார்க்கிறார் இந்த உலகத்தில் எப்படி இந்த உலக மக்கள் எல்லாம் துன்பப்படுறாங்க அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி அத்வைத ஆச்சாரியருக்கு முன்னாடியே மாதவேந்திர பூரி வந்துடுறார், ஈஸ்வரபுரி அவங்கெல்லாம் வந்துடுறாங்க. மாதவேந்திர பூரி, ஈஸ்வரபுரி, அத்வைத ஆச்சாரியர், சச்சி மாதா இவங்க எல்லாரையும் தோன்ற செஞ்சிடுறார். தோன்றதுக்கு அப்புறம் அத்வைத ஆச்சாரியர் மக்கள் எல்லாரும் பக்தி தொண்டு இல்லாமல் பிரேமரசம் இல்லாமல் இருக்கிறத பார்த்து வருத்தப்படுறார். சில மக்கள் பாவம் பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் புண்ணியம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி பாவத்தை பண்ணிக்கிட்டு புண்ணியத்தை பண்ணிக்கிட்டு பௌதிக உலகத்திலே இருக்கிறான், பிறப்பு இறப்பு சுழற்சியிலே இருக்கிறான். இதிலிருந்து வெளியில வர்றதுலயோ பகவானுக்கு சேவை பண்றதுலயோ யாருமே ஆர்வம் இல்லாம இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு எப்படிதான் நன்மை செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறார் அத்வைதாச்சாரியர். அவர் யோசிச்சு இதற்கு கிருஷ்ணர் தான் வரணும், சொந்த பகவான் சாக்ஷாத் அவரே வரணும், அவர் வராத பட்சத்துல இதுக்கு தீர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிறார். அவர் வந்து அவர் உதாரணம் வச்சு கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா இந்த மக்கள் எல்லாரும் கலியுகத்தில் கிருஷ்ண பக்தி எடுத்துக்கொள்ள முடியும். கலியுகத்தில் கிருஷ்ணநாமத்தை தவிர வேற வழி இல்லை. இருந்தாலும் அதற்கு பகவான் அவதாரம் பண்ணணும் அப்படிங்கிறத அத்வைதாச்சாரியர் நினைக்கிறார். எப்படி அவர் அவதாரம் பண்ணுவார்? நம்ம தூய்மையான மனோபாவத்தோட கிருஷ்ணரை வழிபடுவோம், வழிபட்டோம் அப்படின்னா அப்போ கிருஷ்ணர் கண்டிப்பாக நம்மளுடைய குரலை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் நினைக்கிறார், சரி அப்படி நான் கிருஷ்ணரை கும்பிட்டேன் அப்படின்னா என்னுடைய பேர் அத்வைத்த அப்படிங்கிறதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். நான் அத்வைத்த கிருஷ்ணர், அதாவது அத்வைத ஆச்சாரியர் அவர் சக்ஷாத் அவரும் பகவான் தான். ஆனால் அவர் தான் அந்த காரியத்தை மேற்கொள்ளாமல் சக்ஷாத் கிருஷ்ணர் வரணும் அப்படிங்கிறதுக்கு விருப்பப்படுறார். எப்படி கிருஷ்ணரை கூப்பிடலாம் யோசிக்கிறார். கிருஷ்ணரை எப்படி கூப்பிடுறது யோசிக்கும் போது அவருடைய மனசில் ஒரு ஸ்லோகம் தென்படுது. துளசீதல மாத்திரேன ஜலசிய சுலுக்கேன வா விக்ரீணீதே ஸ்வம் ஆத்மானம் பக்தேபியோ பக்தவத்சலஹ. அதாவது தன்னுடைய பக்தர்களிடம் மிகுந்த பாசத்துடன் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு துளசியிலேயும் கையளவு நீரையும் அர்ப்பணிக்கும் ஒரு பக்தரிடம் தன்னை விற்று விடுகிறார். இந்த ஸ்லோகம் அவருக்கு ஞாபகத்தில் வருது, கௌதமிய தந்திரத்தில் இருந்து. ஆஹா, நல்லா இருக்கே, நம்ம துளசி இலையோடையும் நீரை கொண்டும் கிருஷ்ணரை வழிபடலாம்னு சொல்லி துளசி இலையோடையும் கங்கை நீரையும் கொண்டு கிருஷ்ணரை வழிபட்டு கிருஷ்ணர் இந்த உலகத்தில் அவதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூக்குரல் இடுறார். அப்படி நினைக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு அவருடைய வேண்டுதலை ஏற்று சச்சி மாதாவினுடைய மகனாக பிறக்கிறார். அப்படி அவருடைய கூக்குரலானது சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவதாரத்திற்கு காரணமாக அமையுது. அதனால தான் நரோத்தம் தாஸ் தாக்கூர் கூட பாடுறார், தயாகரோ சீதாபதி அத்வைத்த கோஷாய் தவ கிருபா பலபாய் சைத்தன்ய நிதாய். அவங்களுடைய அவருடைய கருணையினால சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறார், அவருடைய குரலினால சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கின்றார். ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, எம்பெருமானே தாங்கள் எப்போதும் தங்களது தூய பக்தர்களின் பார்வையிலும் எம்பெருமானே தாங்கள் எப்போதும் தங்களது தூய பக்தர்களின் பார்வையிலும் கேட்டலிலும் வசிக்கின்றீர். பக்தி தொண்டினால் தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்களது தாமரை போன்ற இதயங்களிலும் வசிக்கின்றீர். உன்னதமான பிரார்த்தனைகளால் புகழப்படும் எம்பெருமானே, எத்தகைய நித்திய ரூபத்தில் தோன்றும்படி பக்தர்கள் தங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார்களோ அவர்களுக்கு தனி கருணை காட்டுவதற்காக தாங்கள் அவ்வாறு தோன்றுகிறீர்கள். இப்படி வாங்க அப்படின்னு சொல்லி பக்தர்கள் கூப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய குரலை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணர் தோன்றதா பாகவதம் சொல்லுது. அதன்படி பக்தர்களுடைய விருப்பத்தின்படி கிருஷ்ணர் தன்னுடைய நித்திய ரூபத்தில் தோன்றார். இதுதான் இந்த ஸ்லோகத்திற்கு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி கொடுக்கக்கூடிய விளக்கம். அனார்பித்த சரிம் சிராத் கருணையாவதிர்ண கலோ சமர்ப்பயுதம் உன்னதோஜ்வல ரசஸ்வபக்தி ஸ்ரீயம் ஹரி புரட்ட சுந்தர துதி கதம்ப சந்தீபிதா சுதா ஹிருதய கந்தரே ஸ்புரதுவா சச்சிநந்தன. இந்த ஸ்லோகத்தை விளக்கிட்டு அவர் சொல்றார், இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நான் கலங்கமற்ற பிரேமையை பிரச்சாரம் செய்வதற்காக பகவான் கௌராங்கர் அவதரித்தார்னு சொல்லி முடிக்கிறார். ஸ்ரீ ரூபரகுநாத பாதே ஜார ஆச்சன்ய சரிதாமிரத்தே கோஹி கிருஷ்ணதாஸ். ரூபரகுநாதரின் திருப்பாதங்களில் வேண்டி எப்போதும் அவர்களின் கருணையை விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களின் அடிச்சொடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்தை விளக்குகின்றேன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இது சைத்தன்ய மகாபிரபு தோன்றதற்கான வெளிப்புற காரணம். அதனால ஒரு விதத்தில் சைத்தன்ய மகாபிரபு தோன்றதுக்கான வெளிப்புற காரணம் நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணுறதுன்னு நம்ம சொன்னால் கூட அது முழுமையான விளக்கம் கிடையாது. அவர் தோன்றதற்கான வெளிப்புற காரணம் கிருஷ்ணரோடு இருக்கக்கூடிய ரசங்களை பிரேமையை நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக கொடுக்கறதுக்காக. நாம சங்கீர்த்தனத்தை பரப்புறதுக்கு அவருடைய அம்சங்களே போதும், சாக்ஷாத் கிருஷ்ணர் சைத்தன்யரா வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் பிரேம பக்தியை கொடுக்கணும்னா அதுக்கு கிருஷ்ணர் தான் வந்தாகணும். அதனால கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? கலியுகத்தில் மகாபிரபு மஞ்சள் நிறத்தில் வரார். நாம சங்கீர்த்தனத்தை பரப்புறதுக்காக ஒவ்வொரு கலியுகத்திலையும் வருவார். அப்போ அவர் பீத்த வர்ணத்தில் தான் வருவார். அதைத்தான் கர்க்கமுனி சொல்றார். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருத கீ ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய்.